தென்றல் June 2011 இதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் பேராசிரியர் நினைவுகள் சிந்தனையின் பனிச்சரிவில் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். சுபமங்களா பத்திரிகை அமைத்துக் கொடுத்த மேடையில் பேராசிரியர் தி வேணுகோபால் நாகநந்தி பாரதியின் கவிதை இயல் என்ற தலைப்பில் நிகழ்த்திய தொடர் சொற்பொழிவுகளையும் அதன் இறுதி பகுதியில் பல அறிஞர்கள் மனம் போன போக்கில் ஆராய்ந்து குதறி எடுத்திருக்கும் குயில் பாட்டையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதாந்தமாக சற்றே விரித்து பொருளுரைக்க என்று பாரதி சொன்ன பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்குள் வேதாந்தத்தை மட்டும் தேடி எடுக்க வேண்டும் போலிருக்கிறது என்று தேப்பு மீனாட்சி சுந்தரனார் உள்ளிட்ட பல அறிஞர்கள் பரமாத்மா ஜீவாத்மா தத்துவத்தையும் கைவல்ய நவநீதம் சைவ சித்தாந்தம் போன்ற பல்வேறு தத்துவங்களையும் குயில் பாட்டுக்குள் பொருத்தி பார்க்க முயன்று தோற்று போயிருப்பதையும் சொன்னோம். எல்லோரும் வேதாந்தத்துக்குள் இதை அடைக்க மிகுந்த சிரமப்பட்டு பொருந்தாத முடிவுகளை அறிவித்திருக்கிறார்கள் என்பது நமது பேராசிரியர் வாக்கு. இந்த ஆய்வுகளின் தன்மைக்கு ஒரு மாதிரி காட்ட வேண்டுமானால் தேப்போமி செய்து கல்கத்தா தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட த கோயில் சாங் என்ற ஆய்வை எடுத்து கொள்ளலாம் என்று நாகநந்தி குறிப்பிட்டார். இதன் இறுதியில் அவரே சொல்கிறார், இவையாவும் அவருடைய குரல் பதிவுகளை ஆதாரமாக கொண்டவை என்பதை நினைவுறுத்த விரும்புகிறேன். எல்லோருடைய ஆய்வும் இப்படி திசை தப்பி அங்குமிங்குமாக அலைக்கழிய முழு காரணமும் தேப்போமி செய்த குறும்புதான். தேப்போமி ஆய்வுப்படி குயிலே பரமான்மா, உலக ஒடுங்கிய நாத வடிவமே கரிய சிறிய குயில். சக்தி உபாசகரான கவிஞர் அதை பெண் வடிவாக காணுகிறார். இந்த கருத்து உண்மையே ஆனாலும் 740 அடி நீளம் கொண்ட குயில் பாட்டின் 704வது அடியில்தான் விண்டுரைக்க மாட்டாத விந்தையடா விந்தையடா என்று குயிலை பெண் வடிவமாக கவிஞன் காண்கின்றான். அதுவரையில் குயிலை பறவையாகத்தான் கருதி கொண்டிருக்கிறான் என்பது நினைவில் நிறுத்தப்பட வேண்டியது. ஆய்வாளர் தவறவிட்டிருக்கும் ஒன்று. எனவே பாடலின் பெரும் பகுதியில் கவிஞன் குயிலை பெண்ணாக கருதவில்லை என்பதே உண்மை. குயிலை நீலி என்பதும் விந்தை என்பதும் அவள் விந்தகிரி சாரலில் வந்து பிறந்திருந்தாள் என்பதும் சக்தி வழிபாட்டு குறியீடுகளே என்பதும் தேப்போமியின் ஆய்வில் சொல்லப்படுகிறது. அதாவது விந்தை என்பது ஸ்ரீ வித்யா என்ற சொல்லிலிருந்து பிறந்ததாக கண்டு அதை இதில் பொருத்த முயல்கிறார் என்பதை உணர வாசகனுக்கு பயிற்சி வேண்டும். இதை ஆய்வாளர் வெளிப்படையாக சொல்ல மாட்டார். பிறகு உபனிஷத்துகளிலும் பரமான்மா பறவை என்று குறியீட்டால் சுட்டப்படுகிறது என்று கருத்தையும் கூறியுள்ளார். மிகச்சில இடங்களில் பறவை என்பது ஒரு குறியீடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றாலும் அது இந்த குயில் பாட்டில் குறியிடப்பட்டுள்ள குயில் என்ற பறவையோடு எவ்வகையில் தொடர்புள்ளது என்பதை கவிஞன் வாக்கிலிருந்தே அகச்சான்றாக ஆய்வாளர் காட்டவில்லை. அதுவே இதன் அடிப்படை பலவீனத்தை அவர் உணர்ந்திருந்தமையை அழுத்தமாக வெளிப்படுத்துகிறது. இந்த இடங்களில் ஆய்வாளர் எதுவுமே சொல்லாமல் மற்ற சான்றுகளை அடுக்குவதிலேயே குறியாக இருப்பதிலிருந்து தன் வாதத்தில் உள்ள சிக்கல்களை உணர்ந்து அவற்றை சுற்றி வளைத்து அந்த சிக்கல்கள் வாசகனுடைய கண்ணுக்கு தெரிந்து விடாமல் மறைக்கும் வண்ணமாக விரைந்து பல்வேறு திக்குகளில் இலக்கற்று பயணிக்கும் அம்புகளை ஒரு கூட்டில் திணித்து வாசகன் முன்னால் கடைபிடிக்க முயல்வதை காட்டி கொடுத்து விடுகிறது என்பதையெல்லாம் பேராசிரியர் விரிவாக எடுத்துச் சொன்னார். தேப்போமியின் வேக பாய்ச்சலை அவருடைய கட்டுரையிலிருந்து ஒரு பகுதியை வாசித்து காட்டி விளக்கினார். மாஞ்சோலி என்பதே சம்சாரமாம், காடுதான் வேடர்கள் ஐம்புல வேடர்களே, கவிஞனே ஜீவான்மா குயில், கவிஞனை நோக்கி பேசுவது பரமான்மா ஜீவான்மாவை கடைத்தேற்ற மேற்கொள்ளும் அருளின் வெளிப்பாடே, கணத்துக்கு கணம் மாறும் மனோவிகாரங்களை குரங்கு, காமரசத்தின் விளைவாக மாறும் உடல் விளைவுகளே மாடு, கவிஞன் அவற்றின் மேல் வீச முற்படும் வாழ் ஞான வாழே, இறுதியில் குயிலும் கவிஞனும் இணைவது ஜீவ பிரம்ம ஐக்கியமே என்ற ரீதியில் தேப்போமி அவர்கள் விவரத்திற்கும் ஒவ்வொரு குறியீட்டையும் சரியான குவிமையத்தில் வைத்து காட்டி எவ்வாறு அந்த முடிவுகள் பொருத்தமற்றவை என்பதை விளக்கமாக சொன்னார் ஆசிரியர். இப்படி சடவென தனது முடிவுகளை வேகமான வாக்கியங்களில் கொட்டி கவித்து ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஏகாரத்தோடு ஒரு ஆய்வாளர் முன்வைக்கும் போதெல்லாம் வாசகன் எச்சரிக்கை அடைய வேண்டும் என்று வலியுறுத்துவார் ஆசிரியர். ஐம்புல வேடர்களே, வெளிப்பாடே, ஞானவாளே என்றெல்லாம் வாக்கியத்துக்கு வாக்கியம் ஏகாரத்தில் முடிகிறது என்பதை மேற்படி பகுதியில் பார்க்கலாம். இதற்கு தமிழில் தேற்றேகாரம் என்று பெயர். ஒன்றுமில்லை, இது அதுதான் என்று அழுத்தம் திருத்தமாக ஒலிக்க செய்ய பயன்படும் ஏகாரத்துக்கு தேற்றேகாரம் என்று பெயர். இட் இஸ் மோர் அசர்டிவ் தேன் அஃபர்மேட்டிவ். இப்படி ஆய்வாளர் தன்னுடைய கருத்துகளையும் முடிவுகளையும் காரண காரியம் சொல்லாமல் அல்லது தெளிவான வார்த்தைகளால் சொல்லாமல் மேம்போக்காக விளக்குவது போல் நடித்தபடி அதிவேகமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லும் உத்தி. இதற்கு பனிச்சரிவு உத்தி என்பது எங்களுடைய உள்வட்டாரத்தில் வழங்கி வரும் செல்ல பெயர். An avalanche of assertions. எப்போதெல்லாம் ஒரு ஆய்வாளனோ அல்லது எழுத்தாளனோ இப்படி வேக வேகமாக நகர்கிறானோ அப்போதெல்லாம் விழிப்புடன் இருங்கள் என்பது ஆசிரியர் எங்களுக்கு சொல்லித்தந்த பாலபாடம். சில சமயங்களில் தன் நடையின் பனிச்சரிவில் தானே அகப்பட்டு கொண்டு வெளிவர முடியாமல் திக்குமுக்காடி போகும் ஆய்வாளர்களும் ஏராளமானவர். இப்படி யாராவது அடுக்கினால் முதலில் நிதானியுங்கள், பிறகு தனித்தனி கருத்தாக எடுத்து நீங்களே அதனை அந்த ஆய்வாளர் தீட்டும் சித்திரம் அல்லது முடிவுக்குள் பொருத்தி பாருங்கள். நான்கைந்து வாக்கியங்களையும் முடிவுகளையும் எடுத்து பொருத்தி பார்த்தாலே போதும், சொல்பவர் உணர்ந்துதான் சொல்கிறாரா அல்லது அது உள்ளீடற்ற வாதமா என்பது புரிந்துவிடும். இவ்வாறான நடையை ஆய்வாளர் மேற்கொள்கிறார் என்றால் அவரே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை காட்டிவிடும். இந்த எச்சரிக்கை இலக்கியத்தில் மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்விலும் பல சமயங்களில் எதிராளியின் உளப்பாங்கை காட்டும் கண்ணாடியாக பயன்பட்டிருக்கிறது. Then he addresses the Vedantins என்று தேப்போமி குறிப்பிடுவதை சுட்டிக்காட்டி ஆண்ட தமிழ்ப்புலவீர் என்று பாரதி அழைத்திருக்கவும் வேதாந்திகளை விழித்து கவிஞர் சொல்கிறார் என்று ஆய்வாளர் குறிப்பிடுகிறார் என்றால் அவருடைய உள்ளத்தை எந்த உணர்வு பெரிதும் ஆட்கொண்டிருந்தது என்பதை துல்லியமாக உணரலாம். பாரதி அழைப்பதுவோ தமிழ் புலவர்களை, ஆனால் ஆய்வாளர் கண்ணுக்கு படுவதோ வேதாந்தமாக விரித்து பொருளுரைக்க என்ற பகுதி மட்டுமே. ஆண்ட தமிழ் புலவீர் என்ற விழியன்று என்று ஆசிரியர் சொல்கிறார். இதற்கு மேல் அவருடைய உரையின் சாரத்தை அவரே சொல்லும் துணியில் சொல்கிறேன், கேளுங்கள். இதற்குள் ஏதோ ஒரு வேதாந்த கருத்துதான் பொதிந்திருக்கிறது என்ற முன்முடிவு பிரிஜுடிஸ் ஆய்வாளர்கள் அனைவரிடமும் விரவி கிடக்கிறது. குவி மையத்தை ஆண்ட தமிழ் புலவீர் என்ற விழிக்கு மாற்றி அமைக்க வேண்டும். அவ்வாறு அமைத்தால்தான் இந்த குயில்பாட்டின் விசித்திரமான கதையமைப்புக்கு பொருள் விளங்கும். குயில்பாட்டின் கதையமைப்பு எளிதில் விளங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. ஒரு இளைஞன் புதுச்சேரியிலுள்ள ஒரு மாந்தோப்பில் குயிலொன்று கூவிக்கொண்டிருப்பதை கேட்கிறான். குக்கூ என்று குயில் பாடும் பாட்டினிலே தொக்க பொருளெல்லாம் தோன்றியதன் சிந்தைக்கே என்று கவிதையில் குறிப்பிடுவது போல் அந்த குயிலின் பாட்டில் ஏதோ ஒரு அடர்த்தியான பொருள்மிக்க செய்தி கவிஞனுக்கு புலப்பட்டிருக்கிறது. அந்த செய்திதான் என்ன? இதற்கு விடை காண வேண்டும். எனவே அடுத்த இதழில் குயில் பாட்டின் மர்மக்கலங்களை விரைவாக பார்ப்போம். ஹரிகிருஷ்ணன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.